டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத ஆராய்ச்சியின் தமிழ் ஒலிபரப்பை கேட்டு வருகிறீர்கள் அல்லவா? இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அப்படி இல்லாவிட்டால் இன்றிலிருந்தாவது தயவாக ஜெபியுங்கள்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தவறாமல் கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்நிகழ்ச்சிகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் எழுதியிருந்த உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஊழியங்களுக்காக கருத்தாய் ஜெபிப்பவர்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சிகளை குறித்து மற்றவர்களுக்கு கருத்தோடு அறிவிக்கிறவர்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். உங்கள் கரிசனையில் உள்ள காணிக்கைகளை நீங்கள் அனுப்பி வைப்பதற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும் காரியங்களிலே ஈடுபட்டார்கள் என்பதை சிந்தித்தோம். இன்றும் தொடர்ந்து மல்கியா முதலாம் அதிகாரம் 12 வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகி அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்து குலைச்சலாக்குகிறீர்கள். தேவ ஜனங்களின் வாழ்க்கையும் செய்கைகளும் சரியில்லாதபடியினாலே அவர்களுடைய இருதயம் தீட்டுப்பட்டதாயும் அவருடைய சடங்காச்சாரங்கள் அருவறுப்பானதாயும் இருந்தபடியினாலே மற்ற புரஜாதியார் தேவ நாமத்தை தூஷித்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னும் கூட தேவ ஜனங்கள் என்ற நாமத்தை தரித்துக் கொண்டவர்களாலேயே தேவ நாமம் அதிகமாக தூஷிக்கப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையிலே சாட்சி இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் என்று சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியானதாயிருக்கிறதா? மல்கியா முதலாம் அதிகாரம் 13 வசனம் பாருங்கள். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திரணமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் இவ்வாறு கேட்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் சபைக்கு செல்வது நம்மை மிகவும் களைப்படைய செய்கிறது. தேவாலயம் சம்பந்தப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்வது நம்மை மிகவும் இழைப்படைய செய்கிறது என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, நம்முடைய இருதயம் ஒரு காரியத்திலே பதிந்திராவிட்டால் அது நமக்கு களைப்பான காரியமாகவே தோன்றும். ஆலயத்திற்கு செல்வது, தேவனை ஆராதிப்பது, கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது, இது நமக்கு இனிமையானதாய் தோன்றுகிறதா அல்லது இழைப்படைய செய்கிறதா? ஒரு தேவ மனிதர் இவ்வாறு கூறுகிறார், ஒருவர் தான் வெறுக்கிற பணியை அவர் செய்வதைப் போல ஒரு மோசமான காரியம் இந்த உலகத்திலே வேறு ஒன்றும் இல்லை. அது அந்த பணியை முடிக்கும் நேரத்தையும் அதிகமாக்கும். அதிலே எந்த ஒரு மகிழ்ச்சியும் அவர்களுக்கு ஏற்படப் போவதில்லை என்று சொல்கிறார். இதே போன்றே அநேகர் தேவாலயத்திற்கு செல்கின்ற காரியமும் இருக்கிறது. அவர்களுக்கு அது களைப்படைய செய்கிறதாய் இழைப்படைய செய்கிறதாய் இருக்கிறது. ஆகவேதான் இவ்வாறு சபையிலே யோசிக்க வேண்டியதிருக்கிறது. எப்படி நம்முடைய சபையிலே உள்ளவர்களின் சபைக்கு வரும் ஆர்வத்தை நாம் எவ்வாறு தூண்டுவது என்று யோசிக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமையை தவிர மற்ற நாட்கள் நடைபெறும் கூட்டங்களுக்கு மக்களை வரவழைக்க நாம் என்ன செய்யலாம்? இப்படி யோசிக்கும் பொழுது சிலர் சொல்கிறார்கள், அவர்களுக்கு நாம் சபையிலே உணவு ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்கிறார்கள், இல்லாவிட்டால் ஒரு வித்தியாசமான ஆராதனை நடத்தலாம் என்கிறார்கள். எப்பொழுதுமே வேத தியானம், பிரசங்கம் என்று வைத்து போரடிக்க வைக்காமல் சில இசை நிகழ்ச்சிகளை வைக்கலாம், பொழுதுபோக்கு அம்சத்தோடு ஆராதனையை அமைப்போம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். தங்களுக்கு தேவனுடைய காரியங்கள் இழைப்படைய செய்கிறது, போரடிக்கிறது என்று மக்கள் சொல்கிறார்களே, இதற்கு காரணம் என்ன? மனிதன் சடங்காச்சாரமான காரியங்களை நாடுவதின் காரணம் என்ன? தேவ ஆராதனையில் மாம்சீகமான புதிய முறைகள் புகுவதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆராதனை களைப்படைய செய்கிறது. அவர்களுக்கு மாம்சத்திலே மகிழ்ச்சி கொள்ள விருப்பம் வந்துவிட்டது. இன்னும் சிலர் இவ்வாறு சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம், எனக்கு ஒரு ஒழுங்கு முறைப்படியான ஆராதனையே பிடிக்காது என்று சொல்வார்கள். இது நல்லதே, ஆனால் இதையே விரும்புவதும் சடங்காச்சாரமான காரியங்களை நேசிப்பதும் சில வகையிலே ஆபத்தானதாகிவிடுகிறது. அநேகர் இவ்வாறு சடங்காச்சாரமான ஆராதனையை விரும்பும் வகையிலே வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு போதகர் சபை ஆராதனையை எப்பொழுதும் புதிய புதிய வகைகளிலேயே நடத்த விரும்புவார். அவர் ஒரே ஆராதனை ஒழுங்குமுறையின் கீழ் தொடர்ந்து எப்பொழுதும் ஆராதனை நடத்தப்பட வேண்டும் என்று விரும்பாதவர். ஒரு தம்பதியினரை அவருக்கு தெரியும். அந்த தம்பதியர் வேதத்தை மிகவும் நேசிக்கிறவர்கள்தான், ஆனால் சபை ஆராதனை ஒழுங்கின்படி நடத்தப்பட வேண்டும் என்பதிலே உறுதியானவர்கள். அவ்வாறு அவர்கள் வளர்க்கப்பட்டிருந்தார்கள். இந்த தம்பதியினர் இந்த போதகர் ஆராதனைக்கு எப்பொழுதுமே தாமதமாகவே வருவார்களாம். ஏனென்றால் இவர் சபை ஆராதனையை ஒரு ஒழுங்கின்படி நடத்த மாட்டார் என்பதனாலே முதல் பகுதியை முடித்த பின்னர் வருவார்கள். மேலும் அந்த தம்பதியினர் வெளிப்படையாக இந்த விடுதலையான ஆராதனை முறையெல்லாம் எங்களுக்கு பிடிக்கிறதில்லை என்று அவரிடத்திலே சொல்லிவிட்டார்களாம். இவர்கள் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களாக இருப்பதனாலே அந்த போதகர் அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். அருமையானவர்களே, முந்தின காலங்களை பார்க்கும்பொழுது மூதாதையர்கள் பல மணி நேரங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளின் செய்தியை கேட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 20 அதிகாரத்திலே நடு ராத்திரி வரை பவுல் பிரசங்கித்ததை பார்க்கிறோம். பியூரிட்டன்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் 2 மணி நேரம் தேவ பிரசங்கத்தை கேட்பார்கள் என்று சபை வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நிலை என்ன? மக்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டை தொலைக்காட்சியிலே பார்க்க விடுமுறை போட தெரிகிறது. நாளெல்லாம் பார்த்து ரசிக்கிறார்கள். விளையாட்டு மைதானத்திலே வெயிலில் கிடந்து கால்பந்தை பார்க்கிறார்கள். சில பாடல்களை இரவெல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் செய்தி 15 நிமிடத்தை தாண்டிவிடக்கூடாது. அதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடிவதில்லை. அவர்களுக்கு போர் அடிக்கிறது என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று சற்றே ஆராய்ந்து பாருங்கள். செய்தியாளர் 1 மணி நேரம் செய்தி கொடுத்துவிட்டால் உங்களுக்கு அது எப்படி இருக்கிறது? நான் பொதுவாக 1 மணி நேரம் சபைகளிலே பிரசங்கிப்பேன். இதை குறித்து யார் முறுமுறுப்பார்கள் தெரியுமா? சபையின் சாதாரண உறுப்பினர் அல்ல. சிலர் நீங்கள் வெகு நேரமாக பேசினதாக தெரியவில்லை என்று கூட சொல்வார்கள். ஆனால் சில தலைவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள்தான் இந்த அதிக நேர செய்திக்கு எதிராக முறுமுறுக்கிறவர்கள். இன்னும் சில ஊழியரும் அப்படிப்பட்ட சபை மக்களை கண்டு பயந்து கொண்டு புதிதாக திருச்சபைக்கு செய்தி கொடுக்க வருபவர்களிடத்திலேயும் நீங்கள் 15 நிமிடம்தான் பேச வேண்டும் என்று சொல்வார்கள். நாம் இன்று சடங்காச்சாரத்தை பாரம்பரியமான ஒரு ஆராதனையே விரும்புகிறோம். சபைக்கு செல்வோம், எழுந்து நின்று உட்கார்ந்து ஜபத்தை அர்த்தத்தை உணராமல் சொல்லிவிட்டு வந்துவிடுகிறோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? நாம் அவர் மீது கொண்ட அன்பினாலே அதை செய்கிறோமா? நாம் அவரை உண்மையிலேயே ஆராதிக்க விரும்புகிறோமா? நாம் ஒருவேளை உண்மையே நான் நேசிப்பேன் என்று அழகாக பாடலாம். அவரை நேசித்து உங்களையே நீங்கள் கொடுத்து விட்ட பொழுது மதிப்பற்ற இந்த பணத்தினால் ஏன் அவரை வஞ்சிக்கிறீர்கள்? ஏன் கர்த்தருக்கு குறைவாக கொடுக்கிறீர்கள்? அதே நேரம் வசனத்தை ஏன் கேட்க உங்களுக்கு விருப்பமில்லாமல் போகிறது? சற்றே யோசித்து பாருங்கள். சபையின் பணியிலே நாம் களைப்படைந்து சோர்ந்து போவது எளிதிலே நடைபெற்று விடுகிறதா இருக்கிறது. டி எல் மூடி என்ற கர்த்தருடைய மனிதர் ஒருமுறை மிகவும் களைப்போடு வீடு திரும்பினார். ஆனால் அவருக்கு தொடர்ந்து மற்றொரு கூட்டம் இருந்தபடியினாலே வீட்டில் ஓய்வெடுக்காமலேயே உடனே அவர் கூட்டத்தை நடத்த கடந்து சென்று விட்டார். அந்த கூட்டத்தை ரத்து செய்யும்படி குடும்பத்தார் எவ்வளவோ கேட்டார்கள். ஆனால் அவர் அப்படி ரத்து செய்யவில்லை. மாறாக அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் பணியினால் களைத்து போய்விட்டேன், உண்மைதான். ஆனால் பணியை குறித்து ஒருபொழுதும் களைப்படையவில்லை என்று சொன்னார். அருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஏதாவது வருத்தமான காரியமாக தோன்றுகிறதா? அப்படியென்றால் அது ஏன் உங்களுக்கு வருத்தமானதாய் தோன்றுகிறது என்று சற்றே யோசித்து பாருங்கள். மல்கியா 14:14 பார்ப்போம். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய நாமம் ஒரு நாளிலே மிகவும் கனப்படுத்தப்பட போகிறது. ஆனால் இப்பொழுது பூமியிலே அவ்வாறு இல்லை. இன்று தேவனுடைய நாமத்திற்கு தூஷணம் கொண்டு வருவோர் வேறு யாரும் அல்ல, சில ஊழியர்களும் அவருக்கு பிரதிநிதிகளாக பூமியிலே செயல்பட வேண்டிய சில விசுவாசிகளுமே. அவருடைய ரட்சிப்பையே குறித்து நாம் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. உண்மையான விசுவாசியை தேவன் ஒருபொழுதும் மாயக்காரனே என்று அழைப்பதில்லை என்பதை நீங்கள் கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் அவருடைய நாட்களிலே வாழ்ந்த பரிசேயர்களை, அதாவது மத தலைவர்களை குறித்து பேசும்பொழுது மிகவும் கடுமையாகவே அவர் பேசினார். அவர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று அவர் சொன்னார். இதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இப்படிப்பட்ட மக்களை அவ்வாறு அழைப்பது பயங்கரமான காரியமாகும். ஆனால் அவ்வாறே இயேசு அழைத்தார். மேலும் அவர்களை வெளிப்புறம் கழுவப்பட்டு அழகாகவும் உள்ளே அழுக்குகளால் நிறைந்திருந்த கிண்ணத்திற்கும் ஒப்பிட்டு கூறினார். அது பாத்திரம் கழுகிறவர்கள் கையிலே சென்று கிடைக்காததால் உள்ளே குப்பைகளினாலே நிறைந்திருந்தது. இயேசு கிறிஸ்து அவர்களை மத்தேயு 23:25-29 மாயக்காரரே என்று அழைக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். மல்கியாவின் நாட்களிலே வாழ்ந்தவர்களும் இவ்வாறே காணப்பட்டார்கள். அவர்கள் மத சடங்குகளின் வழியாக கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். உங்களிடத்தில் நான் சில காரியங்களை கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு மதம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறதா, அல்லது இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நீங்கள் உண்மையாக தேவனை தொழுது கொள்கிறீர்களா, அல்லது பாரம்பரியமாக அவைகளை செய்கிறீர்களா? இல்லாவிட்டால் கிறிஸ்தவத்தை ஒரு ஆடையைப் போல அணிந்திருக்கிறீர்களா? நினைத்த நேரம் கழற்றி போட்டுவிட்டு தேவையான பொழுது அணிந்து கொள்கிறீர்களா? பொதுவாக சபையை விட்டு வெளியே இருக்கும்பொழுது அதை கழற்றி போட்டவர்களாகவே இருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் பக்திக்குரிய வார்த்தைகளிலே அநேகமானவற்றை எடுத்து பயன்படுத்துகிறவராக, பக்திக்குரிய செய்கைகளிலே சிலவற்றை செய்கிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் கிறிஸ்து உங்களுக்கு உண்மையானவராக காணப்படுகிறாரா? அவரை உண்மை உள்ளவர் என்று நீங்கள் ருசி பார்த்திருக்கிறீர்களா? முதலாவது, இஸ்ரேல் ஜனங்கள் வயதான கால்நடைகளை பலியிட கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் சலித்துக் கொள்கிறார்கள். இன்றும் இவ்வளவு பெரிய ஆராதனையா? இவ்வளவு நேரம் ஆராதிக்க வேண்டுமா? ஒரு மணி நேரத்திலே எல்லாம் முடிக்க வேண்டுமே என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். வேத தியானம் மிகவும் போர் அடிக்கிறது என்று சலித்துக் கொள்கிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். சபையின் உறுப்பினர்கள் அதிகமாக இருந்தாலும் வேத தியான கூட்டங்களுக்கு வருகிறவர்கள் குறைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும் கூட்டத்திலே 1/3 கூட புதன்கிழமை வேதபாட வகுப்புகளுக்கு வருகிறதில்லை. பல காரணங்களை கூறி அவர்கள் இந்த புதன்கிழமை ஆராதனைக்கு வருகிறதில்லை. சிலர் பணியின் காரணமாக, விளையாட்டின் காரணமாக வர இயலவில்லை என்பார்கள். இன்று கிறிஸ்தவ சமயம் வளர்ந்திருக்கிறது, ஆனால் உண்மையான பக்தி மிகவும் வளர்ச்சியடையவில்லை. மொத்தத்திலே இன்று சபைகளிலே அநேகர் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வெளியே விளையாட வாய்ப்பு குறைவு, ஆகையால் உள்ளேயே விளையாடுகிறார்கள். இதன் மூலம் கணிசமான அளவிற்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே பக்தியை குறைப்பதிலே அவர்கள் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். ஒரு தேவ மனிதர் இவ்வாறு கூறுகிறார், தன்னுடைய ஊழியத்திலே தவிர்க்க வேண்டிய மூன்று பாவங்களை குறித்து அவருடைய ஆசிரியர் கூறியதை பட்டியலிடுகிறார். கவனிப்போமா? ஊழியத்திலே முதலாவது தவிர்க்கப்பட வேண்டிய பாவம் சோம்பேறித்தனம். இன்று வேதத்தை விளக்குகிறவர்களின் எண்ணிக்கை இவ்வளவு குறைவாக இருக்க காரணம் இதுதான். மேலும் தெளிவாக விளக்குவதற்கு வேதத்தை தெளிவாக நேரம் அதிகம் செலவு செய்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஊழியர்கள் அநேக ஊழியங்களினாலே, அதாவது மற்ற பணிகளினாலே மிகவும் நெருக்கப்படுவது எளிதாகிவிட்டது. ஒரு ஊழியர் ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே, அவர் வேதத்தை உட்கார்ந்து படிக்க வேண்டிய நேரத்திலே, நீங்கள் போய் தேவையில்லாத காரியங்களை அவரிடத்திலே பேசிக்கொண்டு அவருடைய நேரத்தை வீணடிப்பீர்கள் என்று சொன்னால் அது தவறானது. பிரியமானவர்களே, அவர் வேதத்தை படிக்க விரும்பும் வேளையிலே அவர் வேதத்தை அதிகமாக வாசிக்க விட்டுவிடுங்கள். அவருக்கு நேரம் தேவையானதாயிருக்கிறது. அவர் தெளிவாக உங்களுக்கு உபதேசிக்க வேண்டுமென்றால் அவருக்கு நேரம் கொடுக்கப்பட வேண்டும். அவர் ஒரு சோம்பேறியாக இருந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை உண்மையாக போதிக்கும் ஒருவராக இருக்க எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஊழியக்காரரிடத்திலே இறையல் கல்லூரியிலே படித்த மாணவன் ஒருவர் வந்து சந்தித்து பேசினார். இந்த மாணவர் 3 ஆண்டுகள் ஊழியத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் அந்த ஊழியர், நீ என்னை சந்திக்க வந்ததின் காரணம் என்ன, ஏதும் பிரச்சனையா என்றார். அதற்கு அந்த மாணவன், நான் இந்த ஊழியத்தை விட்டு வெளியேற முடிவு செய்துவிட்டேன். எனக்கு பிரசங்கிக்க ஒன்றுமே இல்லை. நான் மீண்டும் பிரசங்கித்ததையே பிரசங்கித்தது போல் இருக்கிறது. மக்களும் அவ்வாறு உணர ஆரம்பித்து விட்டார்கள் என்றார். அதற்கு ஊழியர், நீ பிரசங்கத்தை ஆயத்தம் செய்ய எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்கிறாய் என்று கேட்டார். மாணவர், 3 மணி நேரத்திலே ஒரு செய்தியை தயார் செய்கிறேன் என்று கூறினார். அதற்கு பதிலாக ஊழியர், நான் ஒரு பிரசங்கத்தை தயார் செய்ய குறைந்தது 24 மணி நேரங்களை செலவு செய்கிறேன். நான் பிரசங்கிக்க தயாராகும் வரையிலே அதை பிரசங்கிப்பதே இல்லை என்று கூறினார். ஆம் அருமையானவர்களே, வேதத்தை நன்கு கற்று பிரசங்கத்தை தயாரிக்கும் பொழுதே அது பெரிய பலனை தருகிறதாயிருக்கிறது. அது மக்களுக்கு போர் அடிக்காது, ஆவியிலே தொடப்படுவார்கள். புதிய காரியங்களை கற்று மக்களுக்கு பிரசங்கிக்க முடியும். சோம்பேறித்தனம் என்பது ஒரு பெரிய பாவம். தேவன் அதை பொறுத்துக் கொள்வார் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒரு இளம் வாலிபன் அவ்வாறு சோம்பேறித்தனம் உள்ளவனாயிருந்தான். முதலாவது அவன் ஊழியத்திற்கு செல்ல வாஞ்சித்து அதிகமாக வேதத்தை கற்று ஊழியம் செய்ய இறையல் கல்லூரி சென்று படிக்க ஆவல் கொண்டான். ஆனால் சோம்பேறித்தனத்தினால் அதை விட்டுவிட்டு ஊழியத்திலே இறங்க முடிவு செய்தான். ஆவியானவர் நமக்கு போதிப்பார், நாம் அதை கொண்டு ஊழியம் செய்து விடலாம் என்று வீண் எண்ணம் கொண்டவனாக அவ்வாறு செய்தான். அருமையானவர்களே, ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார் உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கே அவர் வேதத்தை போதிப்பார். அவருடைய சத்திய வசனங்களை சுறுசுறுப்பாக தியானிக்க முற்படுகிறவர்களுக்கே கற்றுத்தருவார். பரிசுத்த ஆவியானவர் சோம்பேறியான பிரசங்கிமார்களுக்கு போதிப்பதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆவிக்குரிய தொழுகை களைப்பை கொடுக்கிறதா இருந்தது. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கவில்லை. இன்று உங்களுக்கு நீண்ட நேர ஆராதனை பிரசங்கம் போரடிக்க காரணம் என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கவில்லை. ஏன், தேவனையே நீங்கள் நேசிக்கவில்லை என்றுதான் பொருள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நேசிக்க வேண்டியது அவசியமானது. பிரியமானவர்களே, வேதம் இந்த விதத்தில்தான் மற்ற புத்தகங்களிலிருந்து வேறுபட்டிருக்கிறது. மற்ற புத்தகங்கள், நீங்கள் அதை நேசிப்பதற்கு முன்பு அதை நன்கு வாசிக்க வேண்டும், நீங்கள் அதை நேசிக்கும் முன்னர் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது படித்து புரிந்து கொண்ட பின்னரே மற்ற புத்தகங்களை நீங்கள் நேசிக்க முடியும். ஆனால் சத்திய வேதத்தை நேசித்த பின்னரே படிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் வேதத்தை புரிந்து கொள்ளும் முன்னரே அதை நேசிக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் சோம்பலான நபர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பதில்லை. இரண்டாவதாக, ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பாவம் என்னவென்றால் அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை. இது பல வழிகளிலே வெளிப்படுகிறதா இருக்கிறது. பொருளாசையாக, புகழ்ச்சியை விரும்புகிறவர்களாக, பெரிய பிரசங்கியாராக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிப்பது, பெரும் கூட்டத்திற்கு செய்தி கொடுப்பவராக இருக்க வேண்டும் என்று விரும்புவது போன்றவை. இன்றைய ஊழியத்தில் உள்ள பெரிய பாவம் இது பிரியமானவர்களே, பெரும் கூட்டத்திற்கு பிரசங்கிக்கிறவராக இருக்க விரும்புவது. இன்று பெரிய சபைகளிலே பெரிய செய்தியாளர்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு எப்பொழுதும் பெரும் கூட்டம் வருகிறதில்லை. ஒருமுறை ஒரு ஊழியருடைய பிரசங்கத்தை கேட்டேன். அவருடைய கூட்டத்திற்கு 100 பேர் கூட வந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அது ஒரு ஆழமான பிரசங்கம் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வாலிபனிடத்திலே, நீர் இந்த பிரசங்கத்தை தயார் செய்ய எவ்வளவு மணி நேரங்களை எடுத்துக் கொண்டீர் என்று கேட்டேன். அதற்கு அந்த வாலிப ஊழியர், ஒரு வாரம் செலவு செய்து தயாரித்தேன் என்று சொன்னார். அவர் குறைந்தது சுமார் 20 மணி நேரமாவது அந்த செய்தியை ஆயத்த பண்ண செலவழித்திருக்க வேண்டும். மேலும் அவர் ஒரு சிறிய கூட்ட மக்களுக்கு போதகராக இருக்க விரும்பினார். இருந்த போதிலும் இன்றைய நாட்களிலே அநேகர் ஒரு சிறந்த ஊழியராகி பெரிய சபைக்கு ஊழியக்காரராக இருக்க விரும்புகிறார்கள். ஒரு ஊழியர் இருந்தார். அவர் ஒரு நாளிலே தன் மனைவியினிடத்திலே, அருகிலுள்ள பட்டணத்தில் ஒரு சபையிலே என்னை போதகராக இருக்க அழைக்கிறார்கள். அது ஒரு பெரிய சபை, பெரிய நகரம், அதிக சம்பளமும் தருவார்கள், அங்கே சிறந்த மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே நான் மேல் மாடியில் உள்ள அறைக்கு சென்று ஜெபித்துவிட்டு இதை குறித்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினார். அதற்கு அவள், சரி நானும் உங்களோடு வந்து ஜெபிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாள். அதற்கு அந்த ஊழியர், இல்லை இல்லை, நீ ஜெபிக்க வேண்டாம், நீ உட்கார்ந்து பொருட்களை எல்லாம் கட்டி புறப்பட ஆயத்தமாக என்று சொன்னாராம். இன்று உலகத்திலே அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்கள் அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஊழியத்திலுள்ள மூன்றாவது பெரிய பாவம் என்னவென்றால் சோர்வுடனும் களைப்புடனும் காணப்படுவது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஊழியர் வேதத்தை அதிக நேரம் வாசித்து தியானித்திருக்க மாட்டார். அவருக்குள் ஒரு ஆவிக்குரிய எழுச்சி ஏற்படாததே காரணம். ஆனால் ஆர்வமற்ற, சாதாரணமான, ஒளிமங்கிய விதமான நிலையை தேவன் பொறுத்துக் கொள்ள மாட்டார். ஷேக்ஸ்பியருடைய எழுத்துக்களை பாருங்கள். அவர் அந்த நாடகங்களை எழுதுவதற்கு பல மணி நேரங்களை செலவழித்ததாக கேள்விப்படுகிறோம். அந்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் மிக தெளிவாக அந்த புத்தகங்களிலே சித்தரிக்கப்பட்டுள்ளன. அந்த பாத்திரங்கள் சொல்லும் வார்த்தைகள் தெளிவாக அவருடைய இருதயத்தை, குணத்தை பிரதிபலிப்பதாயிருக்கிறது. இவ்வாறு சிறந்த அளவிலே அது படைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? உழைப்பு. அதிக மணி நேரங்கள் கவனமாக எழுதப்பட்டு கவனமாக அது பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. அதை நடித்து காண்பிக்கிறவர்களும் அதை மீண்டும் மீண்டும் நடித்து பார்த்து வார்த்தைகளை மனப்பாடமாக சொல்லி பார்த்து இறுதியாக நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். இவ்வாறு ஒரு உலக மனிதனை தன்னுடைய நடிப்பிற்காக பல மணி நேர பயிற்சிக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பான் என்றால் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க ஆயத்தப்பட நாம் ஏன் அதிகமான நேரத்தை செலவழிக்க கூடாது? எந்த ஒரு ஊழியன் தேவனுடைய வார்த்தையை ஆயத்தப்படுத்தாமல் பிரசங்க மேடைக்கு செல்கிறானோ அவன் தேவ நாமத்தை அவமதிக்கிறான். மக்கள் இவ்வாறு தூஷிப்பதற்கும் அவன் காரணமாகிவிடுகிறான். எப்படி நண்பனே? வேதம் போர் அடிக்கிறது, சலிப்பை கொண்டு வருகிறது, சபைக்கு போவது களைப்பை உண்டாக்குகிறது. நான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு செல்லாமல் ஆர்வம் தரக்கூடிய ஒரு விளையாட்டிலே ஈடுபட விரும்புகிறேன் என்று மக்கள் சலிப்படைய காரணமானவர்கள் இப்படிப்பட்ட ஊழியர்கள்தான். தேவனுடைய வார்த்தையை மந்தமாக பிரசங்கிக்கிறவராக இருப்பது ஊழியத்தில் உள்ள மற்றொரு பெரிய பாவம். வசனம் 14 என்ன சொல்கிறது? தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். இங்கே மக்கள் வேறொரு காரியத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு பொருத்தனை பண்ணிவிட்டு பிறகு அதன்படி செய்யாதிருப்பது. லேவி ராமத்திலும் நீதிமொழியின் புத்தகத்திலும் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் ஒரு காரியத்தை நிறைவேற்ற விரும்பாவிட்டால் அதை சொல்ல வேண்டியதில்லை. தேவன் அதை விரும்பவில்லை என்று தெளிவுபட கூறுகிறார். நீங்கள் தேவனுக்கு ஒன்றை பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் தேவன் கவனிக்கிறார். நாம் நம்முடைய வார்த்தையை எந்த அளவிற்கு மதிக்கின்றோம் என்று அவர் பார்க்கிறார். அவர் உங்களை பொருத்தனை பண்ணும்படி சொல்லவில்லை. நீங்களே தன்னார்வமாக பொருத்தனை பண்ணுகிறீர்கள். அவ்வாறு நீங்கள் அதை செய்யும் பொழுது அதை செய்து நிறைவேற்ற வேண்டியது அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வாறு சொல்லக்கூடும், நமக்கு இந்த ஆண்டு நல்ல அறுவடை இருக்கப் போகின்றது, ஆகவே நான் தேவனுக்கு பத்தில் ஒரு பகுதி மட்டுமல்ல இன்னும் தாராளமாக காணிக்க கொடுக்கப் போகிறேன் என்று பொருத்தனையாக சொல்வார்கள். ஆனால் அறுவடையில் நல்ல பலனை பெற்ற பிறகு அதை தங்களுக்கென்றே வைத்துக் கொள்ள முடிவு செய்து விடுவார்கள். அதை தேவனுக்கு செலுத்த மனமில்லாமல் போகும். மாறாக தேவனுக்கு பழுதான நொண்டியான நோயுள்ள ஆட்டையோ மாட்டையோ பலியிட முன்வருவார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதாவது பொருத்தனை செய்திருக்கிறீர்களா? அப்படியென்றால் நீங்கள் கர்த்தருக்கு செய்த பொருத்தனையை செலுத்திவிட்டீர்களா? ஆபத்து காலத்திலே நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று பொருத்தனை செய்துவிட்டு ஆபத்து கடந்து சென்ற பின்னர் பொருத்தனையை நிறைவேற்றாமல் விட்டுவிடுகிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். பிரசங்கியின் புஸ்தகம் 5:4-5 வசனங்களை வாசிக்கிறேன். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக் கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். இஸ்ரவேல் மக்கள் நேர்ந்து கொண்டதிலே மாற்றம் செய்ததைப் போல நாம் மாற்றம் செய்யாமல் ஒரு சின்ன காரியமாயிருந்தாலும் பெரிய காரியமாயிருந்தாலும் கர்த்தருக்கென்று உள்ளத்திலே நாம் தீர்மானித்துவிட்டால் அதை செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானது. பிரியமானவர்களே, ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்று நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே உமக்கு நாங்கள் கொடுக்கும்பொழுது சந்தோஷம் உள்ளவர்களாகவும் மனமோந்தும் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்தும் குறைவுள்ளதை உடைய சமூகத்திலே கொண்டு வராதபடி எங்களை காத்துக் கொள்ளும் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலே உமை ஆராதிக்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமோந்தவர்களாக நேரம் செலவு செய்து ஆராதிக்க எங்களை எப்பொழுதும் காத்துக் கொள்ளும். உம்முடைய வசனங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் எங்களுக்கு களைப்பை உண்டு பண்ணுகிறதா இல்லாமல் வசனத்தின் மேலே வாஞ்சிய உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தும் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஒவ்வொரு ஆலயங்களிலேயும் கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக குறிப்பா இந்த நேரத்திலே செபிக்கிறோம். எங்கள் ஊழியக்காரர்கள் தகுந்த ஆயத்தத்தோடு நேரம் செலவு செய்து வேத வசனங்களை தெளிவாக கற்று எங்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்க அவர்களுக்கு உதவி செய்தும் எந்த ஒரு ஊழியக்காரருடைய நேரத்தையும் நாங்கள் வீணாக்காதபடி எங்களை காத்துக் கொள்ளும் ஐயா. எங்கள் ஊழியக்காரர்கள் நேரம் செலவு செய்து ஆயத்தப்பட அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் காணப்பட அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட காத்துக்கொள்ளும். எங்களுடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே பெருமை வந்துவிடாதபடி காத்துக்கொள்ளும். சோம்பேறித்தனம் வந்துவிடாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அவர்கள் கருத்துள்ளவர்களாய் சரியான ஆயத்தத்தோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலேயும் ஆலயத்திற்கு வர நேரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஊழியக்காரர்களாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாருடைய வாழ்க்கையிலாவது நாங்கள் செய்திகளை ஆயத்தம் பண்ண சரியான நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் அதை குறித்து தொடர்ந்து எங்களோடு பேசும். எங்களுடைய வாழ்க்கையை திட்டம் பண்ண அதை குறித்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒழுங்குகளை ஏற்படுத்திக் கொள்ள நேரே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி TWR தபால் பெட்டி எண் 134 திருநெல்வேலி 2 தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனமென்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். சகரியா 13:9 வசனத்தின் பின்பாகம்.
TWR-இன் இன்றைய காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:30 மணிக்கு இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.